السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. لا ينهاكم الله عن الذين لم يقاتلوكم في الدين ولم يخرجوكم من دياركم أن تبروهم وتقسطوا إليهم إن الله يحب المقسطين. وقال النبي صلى الله عليه وسلم من ظلم معاهدا أو انتقصه حقا أو كلفه فوق طاقته أو أخذ منه شيئا بغير طيب نفس منه فأنا حجيجه يوم القيامة. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹுவினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எங்கெங்கும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லா. கணேசிற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு பெரிய இந்த பிரபஞ்சத்தை படைத்து பல அதில் பல ஆயிரக்கணக்கான படைப்புகளையும் படைத்து அதிலே மிக சிறந்த படைப்பாக மனிதர்கள், அந்த மனிதர்களில் யாராக இருந்தாலும் சரி அனைவர்களையும் அல்லாஹத்தான் படைத்தான். அவர்கள் அனைவர்களையும் அல்லாஹத்தான் பராமரித்துக் கொண்டிருக்கிறான். அவர்களுடைய எல்லா வகையான தேவைகளையும் அல்லாஹத்தான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறான். உலகத்துடைய அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதில் அல்லாஹ் பாகுபாடு வித்தியாசம் காட்டுவதில்லை. அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு உணவளிப்பது, அல்லாஹுவை ஏற்காதவர்களை பசியில பட்டினியில் போட்டுவிடுவது, அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சுகம் கொடுப்பது, அல்லாஹுவை ஏற்காதவர்களுக்கு நோயையும் துன்பங்களையும் கொடுப்பது, அல்லது அல்லாஹுவே இல்லை என்று கூறக்கூடிய நாஸ்திகர்களுக்கு மோசமான சோதனைகளை கொடுப்பது என்பது இந்த உலகத்தில் அல்லாஹுடைய ஒரு அமைப்பு அல்ல. ரஹ்மானு துனியா உலகத்தில் அல்லாஹ் எல்லோருடனும், அது அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட இஸ்லாமியர்களாக இருக்கலாம், அல்லாஹுவை ஏற்காத நிராகரித்தவர்களாக இருக்கலாம், அல்லாஹுவே இல்லை என்று கூறக்கூடிய நாஸ்திகர்களாக இருக்கலாம், எல்லோரையும் ஏன் எல்லா பிராணிகள் உயிருள்ளவர்கள் ஜீவராசிகள் அனைத்திற்கும் அல்லாஹ்தான் அனைத்து தேவைகளையும் பரிபூர்ணப்படுத்தி கொடுக்கின்றான். அதுதான் குர்ஆன்ல அல்லாஹ் மிக தெளிவாக وَمَا مِنْ دَابَّةٍ فِي الْأَرْضِ إِلَّا عَلَى اللَّهِ رِزْقُهَا இந்த பூமியிலே உள்ள அனைத்து ஜீவராசிகள் உயிரினங்கள் அவைகள் அனைத்திற்குரிய உணவுடைய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றிருப்பதாக குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஆக உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களையும் அல்லாஹ் மனிதன் என்ற ரீதியில தான் பார்க்கின்றான். அதே மாதிரி தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு உலகத்திற்கும் அருட்கொடை. இஸ்லாமியர்களுக்கு மாத்திரம் அல்ல, முஸ்லிம்களுக்கு மாத்திரம் நபி அவர்கள் அருட்கொடை அல்ல, முழு உலக மக்களுக்கும் உலகத்தில் உள்ள அனைவர்களுக்கும் நபி அவர்கள் அருட்கொடை. வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மதல் லில் ஆலமீன், முழு உலக மக்களுக்கும் நபி அவர்களை அல்லாஹ் அருளாக ரஹ்மத்தாக ஆக்கி அனுப்பி வைத்திருக்கின்றான். ஆக அல்லாஹ்வும் ரஹ்மான், முழு உலக மக்களுடனும் இரக்கம் உள்ளவன், கருணை உள்ளவன். நபி அவர்களும் ரஹ்மத் இரக்கத்துடன் கருணையுடன் நபி அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். அதனால முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த 23 வருட காலகட்டம் நுபுவத்திற்கு பின்னால, அந்த நுபுவத்திற்கு பின்னால் உள்ள 23 வருட காலகட்டத்தில் நபி அவர்கள் அல்லாஹுவை ஏற்காதவர்கள், அல்லாஹுவை மறுத்தவர்கள், ஏன் நபி அவர்களே ரசூல் தூதுவர் என்று நம்பாத மாற்று மதத்தவர்களுடனும் கூட நபி அவர்கள் அன்பாக இரக்கமாக கருணையாகத்தான் நடந்திருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுடன் எவ்வாறு நல்ல இணக்கத்துடன், எந்த அளவுக்கு சகவாழ்வுடன், எந்த அளவுக்கு அன்புடனும் இரக்கத்துடனும் நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. மக்காவில் கொஞ்சம் பிரச்சனையான ஒரு காலம், மக்காவை சூழ முஸ்லிம்கள் முஷ்ரிக்கீன்களும் மக்காவுக்கு உள்ளே சில யூதர்களும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் மதீனாவுக்கு சென்றதன் பின்னால முழுக்க முழுக்க நபி அவர்களுடைய கட்டுப்பாடு. ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையில் ஆட்சி எடுத்துக்கொண்டு, இது நமக்கு மட்டுமுள்ள நாடு, நாம் மட்டும்தான் வாழணும், வேறு யாரும் எப்படியும் வாழலாம் அல்லது வாழக்கூடாது என்ற அடிப்படையில் நபி அவர்கள் நடக்கல்ல, மாற்றமாக அவர்களையும் மதித்தார்கள், அவர்களுடைய மத உணர்வுகளையும் மதித்தார்கள். இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்பதற்காக வேண்டி அவர்களுடைய மத உணர்வுகளை நபி அவர்கள் உடைத்து தள்ளல்ல, உதாசீனப்படுத்தல்ல, அல்லது அவர்களுடன் அநீதமான முறையில நபி அவர்கள் நடந்து கொள்ளல்ல, அவர்களுடன் நீதமாக நேர்மையாக நடக்கும்படி அல்லாஹும் அடிக்கடி நபி அவர்களை வலியுறுத்தி கொண்டே இருந்தான். ஒரு கூட்டத்துடைய விரோதம் அல்லது ஒரு கூட்டத்தின் மீது உண்டான குரோதம் அவர்களுடன் நீதமாக நேர்மையாக நடக்காமல் இருப்பதற்கு உங்களை தூண்டிவிட வேண்டாம். அவர்களுடன் நீதமாக நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். இந்த அளவுக்கு என்றால் நபி அவர்கள் அவர்களுடைய உணர்வுகளை எந்த அளவுக்கு மதித்தார்கள், அவர்களுடைய உரிமைகளுக்கு எந்த அளவுக்கு உத்தரவாதம் கொடுத்தார்கள் என்றால், ஒரு ஹதீஸிலே நபி அவர்கள் சொன்னார்கள், மன் பலம முஆஹிதன், நபி அவர்கள் அவர்களுடைய சஹாபாக்களுடன் பெரும்பான்மையினராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மதீனாவை சூழ உள்ள யூதர்களோ முஷ்ரிக்கீன்களோ சிறுபான்மையினர்களாக இவர்களுக்கு ஜிஸ்யா வரிப்பணம் செலுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடன் நபி அவர்கள் சில ஒப்பந்தங்களையும் செய்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் சொன்னார்கள், மன் பலம முஆஹிதன், நம்முடன் ஒப்பந்தம் செய்தவருக்கு யாராவது அநீதம் இழைத்து விட்டால், அவருக்கு யாராவது அநியாயம் செய்துவிட்டால், அவன் அவருக்குள்ள உரிமைகளில் எதையாவது குறைத்து விட்டால், அவருடைய சக்தியை விட கூடுதலாக அவருக்கு ஏதாவது வேலையை செய்யும்படி அவருக்கு உத்தரவிட்டு விட்டால், அவருடைய பொருளை அவருடைய விருப்பம் இல்லாமல், அவருடைய சந்தோஷம் இல்லாமல் யாராவது எடுத்து விட்டால், இந்த அளவுக்கு நபி அவர்கள் அவர்களுடைய உரிமைகளை பாதுகாத்தார்கள் என்றால் சொன்னார்கள், கயாமா நாளையில் அந்த அல்லாஹுவை ஏற்காத
எங்களுடன் ஒப்பந்தம் செய்திருக்கக்கூடிய அந்த ஈமான் இல்லாத அவருக்கு சாதகமாக, இந்த முஸ்லிமுக்கு பாதகமாக நாம் செய்யாம நாளில் அல்லாஹ்விடத்தில் வழக்காடுவேன். அவனுக்கு சாதகமாக இங்கு இஸ்லாமியனுக்கு பாதகமாக நான் வழக்காடுவேன் என்றார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்றொரு ஹதீஸில் சொன்னார்கள், மன் கத்தல முஆஹிதன், நம்முடன் ஒப்பந்தம் செய்திருக்கிறார், அந்த ஒப்பந்தம் நடந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒப்பந்தக்காரர்களை யாராவது அநியாயமாக கொண்டு விட்டால், அவர் சுவர்க்கத்துடைய வாடையை கூட நுகரமாட்டார் என்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இதன் மூலம் நமக்கு என்ன தெளிவாகின்றது என்றால், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, அவர்களுடைய மதங்களில் உறுதியாக இருக்கிறார்கள், நாங்கள் இஸ்லாமியர்கள், இது உண்மையான மார்க்கம், ஹக்கான மார்க்கம், இதை ஏற்க வேண்டும், இதில் உறுதியாக இருக்க வேண்டும், அது இஸ்லாமியர்களுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம். ஆனால் இஸ்லாத்தை ஏற்காமல் இருக்கக்கூடிய அவர்களுடைய உணர்வுகளையும் மதிக்கணும், அவர்களுடைய மத உணர்வுகளையும் நாங்கள் மதிக்கணும். எந்த அளவுக்கு அவர்களில் உள்ளவர் ஒருவர் வருகின்றார், அவருடைய மகனோ மகளோ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார், தாயோ தந்தையோ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, அதனால் அந்த தாயை தந்தையை புறம் தள்ளிவிடக் கூடாது, உதறி தள்ளிவிடக் கூடாது. தாய் என்ற ரீதியில, தந்தை என்ற ரீதியில அவர்களுக்கு செய்ய வேண்டிய கிதுமத்துகளை, பணிவுடைகளை கட்டாயம் செய்ய வேண்டும். ஹதரத் அத்மா பின் அபி பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தாய் தான் குதைலா பின் அப்துல் உஸ்ஸா. ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முதலாவது மனைவி. அவர்களின் மூலமாக ஹதரத் அத்மா ரலியல்லாஹு அன்ஹா கிடைக்கின்றார்கள். அந்த குதைலா பின் அப்துல் உஸ்ஸா உஸ்ஸான்னு சொல்லக்கூடிய பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. ஒரு கட்டத்தில் தன்னுடைய மகளை பார்ப்பதற்காக இனிப்பு பண்டங்களையும் இன்னும் நிறைய உணவு பண்டங்களையும் எடுத்துக் கொண்டு வருகின்றார். ஹதரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா வந்தவுடன் தன்னுடைய தாயை வீட்டுக்குள்ளே எடுக்கல, நீங்க கொஞ்சம் வெளியில் இருங்க, நான் நபியிடத்தில் அனுமதி இருக்குதான்னு கேட்டுட்டு உங்களை எடுத்து சென்றேன் என்று சொல்லிவிடுகின்றார். அதோட தன்னுடைய தங்கச்சி ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஆள் அனுப்பி, என்னுடைய தாய் வந்திருக்கிறாள், என்னுடைய தாயுடன் நான் எவ்வாறு நடக்கணும் என்று நபியிடத்தில் கேட்டு நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்ன நேரத்தில் தான் அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குகின்றான். நபி அவர்கள் இந்த ஆயத்தை சொல்லி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட கூறுகின்றார்கள், உங்களுடைய சகோதரிக்கு சொல்லுங்க, அந்த சகோதரியுடைய தாயுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளும்படி இந்த குர்ஆன் அல்லாஹ் ஆயத்தை இறக்கி விட்டான். லா யன்ஹாகுமுல்லாஹு அனில் லதீனா லம் யுகாதிலூகும் ஃபித்தீன் வலம் யுக்ரிஜூகும் மின் தியாரிகும் அன் தபர்ரூஹும் வதுக்ஸிதூ இலைஹிம். யாரு ஆயுதம் ஏந்தி இஸ்லாத்திற்காக, தீனுக்காக உங்களுடன் யுத்தம் செய்யலையோ, போர் செய்யலையோ, அல்லது உங்களை உங்களுடைய வீடுகளை விட்டு அப்புறப்படுத்தலையோ, அப்படியாப்பட்டவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் தடைகளை விதிக்கல்ல. நீங்க அவர்களுடன் நேர்மையாக நடக்கலாம், நீங்கள் அவர்களுடன் நீதமாக நடந்து கொள்ளலாம். இந்த தபர் பிர் என்ற வார்த்தையை அல்லாஹ் யூஸ் பண்ணி இருக்கின்றான். குர்ஆன்ல பொதுவாக பிர் என்றால் பிர்ருல் வாலிதெய்ன், பெற்றோருக்கு உபகாரமாக நடக்குதல், அந்த பெற்றோர்களுக்கு உபகாரமாக நடக்கக்கூடிய அந்த அதே வார்த்தையை ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தாய், அந்த பெண் காஃபிராக முஷ்ரிக்காவாக இருந்தாலும் அவளுடனும் நீங்கள் அதே நிலையில நடந்து கொள்ளணும். அவள் மாத்திரமல்ல, முழு உலகத்தில் உள்ள இஸ்லாத்தை ஏற்காத விசுவாசம் இல்லாதவர்கள், அவர்கள் உங்களுடன் யுத்தம் செய்யலையா, அவர்கள் உங்களுடன் போர் செய்யலையா, உங்களை உங்களுடைய வீடுகளை விட்டு அப்புறப்படுத்தலையா, அவர்களுடன் நீளமாக நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனுடைய ஆயத்தில் தெளிவுபடுத்துகின்றான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூதர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், மக்காவிலே உள்ள அந்த முஷ்ரிக்கீன்களாக இருக்கலாம், அவர்களுடன் அஹ்லாக் ரீதியாக உயர்ந்த குணத்தின் மூலமாக பழகியதன் காரணமாகத்தான் 23 வருட காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு கூட்டம் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றது. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அழிக்க வேண்டும் என்று சங்கடம் கட்டிக் கொண்டு பலவிதமான திட்டங்களை தீட்டிக் கொண்டு அதற்காக பல கட்டங்களில் படை திரட்டிய அபூ சுஃபியான் போன்றவர்கள் கூட கடைசியில் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கின்றார்கள். அவருடைய மனைவி ஹிந்தா கூட இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கின்றார்கள். அவர் கூட இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கின்றார்கள். நாம் பார்க்கலாம் பல விதங்களில் இஸ்லாத்தினுடைய விரோதிகள் முஸ்லிம்களுக்கு விரோதமாக செயல்பட்டார்கள். ஆனால் நபி அவர்கள் அந்த மக்களுடன் நடந்து கொண்ட விதம், அவர்களுடன் உறவாடிய விதம், அவர்களுடைய உரிமைகளை நபியவர்கள் மதித்த விதம், நபியுடைய வபாத்துக்கு முன்னாலே கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான கடும் போக்குவாளர்கள் அவர்களுடைய மதத்தில மார்க்கத்தில் உறுதியாக இருந்தவர்கள். ஏன் இந்த அளவுக்கு அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமா அவர் கூட சஹாபியாக மாறிவிடுகின்றார். அபூ ஜஹல் எவ்வளவு கடுமையானவன், எவ்வளவு பயங்கரமானவன், அவருடைய மகன் இக்ரிமா கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இக்ரிமா வந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுதும் நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு என்ன சொன்னார்கள், யதீக்கும் இக்ரிமத் இப்னு அபி ஜஹல் முஃமினன் முஹாஜிரன் ஃபலா தஸுப்பு அபாஹு ஃபின் தப்பல் ஹய்யி யுஃதில் மய்யித. அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமா அவர் ஹிஜ்ரத் செய்து வருகின்றார், அவர் முஸ்லிமாக வருகின்றார். அதனால தயவு செய்து நீங்க அவருடைய வாப்பாவை ஏசிடாதீங்க, அவருடைய வாப்பா அபூ ஜஹலை திட்டிடாதீங்க. அவருடைய வாப்பாவை ஏசினால் மகனுக்கு துன்பம் ஏற்பட்டுவிடும், மகனுக்கு நோவினை ஏற்பட்டுவிடும். அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன காரணம், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நடந்து கொண்ட விதம். ஒரு சந்தர்ப்பத்தில் நஜ்ரான் பிரதேசத்திலிருந்து சில கிறிஸ்தவர்கள் வருகின்றார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்கள் அவர்களுடன் ஒரு ஒப்பந்தத்தை செய்கின்றார்கள். அந்த ஒப்பந்தத்தில் நபி அவர்கள் எழுதுகின்றார்கள், நஜ்ரான் வாசிகளும் இங்கே வந்தவர்களும் வராதவர்களும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பொறுப்புல இருக்கின்றார்கள். அங்கிருந்து இங்கே வந்தவர்களுடைய நிலம், அவர்களுடைய வீடு வாசல், அவர்களுடைய சொத்து செல்வம், அவர்களுடைய வணக்க ஸ்தலங்கள் அனைத்திற்கும் பாதுகாப்பு கொடுக்கப்படுகின்றது. அவர்களுடைய துறவிகளில் யாரும் அந்த நிலையிலிருந்து மாற்றப்பட மாட்டார், அவர்கள் அதே நிலையில தான் விடப்படுவார்கள். அவர்களில் யாராவது ஒருவர் செய்த தவறுக்காக அந்த முழு சமூகமும் குற்றம் பிடிக்கப்படாது. எவ்வளவு முக்கியமான விடயம், ஒருவர் துறவியாக இருக்கிறார், அந்த நிலையிலிருந்து அவர் மாற்றப்பட மாட்டார். அவர்களில் யாராவது தவறு செய்கின்றார், அந்த தவறுக்காக முழு சமூகத்தையும் சந்திக்க கூடாது என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தம் எழுதியதோடு மட்டுமல்ல, தலாயில் நுபுவா இந்த கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அசலுக்கு பின்னால் அந்த ஒப்பந்தம் நடக்குகின்றது. ஒப்பந்தம் முடிந்தவுடன் அந்த கிறிஸ்தவர்களில் சிலர் கேட்கின்றார்கள், எங்களுடைய மத அடிப்படையில நாங்க வணங்கணும், எங்களுக்கு நீங்க அனுமதி தாங்க. மஸ்ஜித் நபவி உலகத்தில் உள்ள வணக்க ஸ்தலங்களில் ஆக ஹரத்துக்கு பின்னால் உள்ள மிக முக்கியமான ஒரு வணக்க ஸ்தலம். அந்த மஸ்ஜித் நபவியில ஒரு மூலையை சுட்டி காட்டி நபியவர்கள் சொன்னார்கள், உங்களோட மத அடிப்படையில இந்த மூலையில நீங்க வணங்கிக் கொள்ளுங்க. மஸ்ஜித் நபவியுடைய ஒரு மூலையில அவர்களுடைய மத அடிப்படையில் வணங்குவதற்கும் நபியவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். அவர்களுடைய மதத்தை நாங்க ஏற்றுக்கொள்றல்ல, ஆனால் நபி அவர்கள் அவர்களுடைய மத உணர்வுகளை மதித்தார்கள். அவர்களுடன் நாங்கள் இப்படித்தான் நடந்து கொள்ளோனும். அதனால கிறிஸ்தவர்களுடைய மிகப்பெரிய ஃபாதர் தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு பின்னால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கின்றார். யூத மதத்திலே உள்ள மிகப்பெரிய அறிஞர் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கின்றார். ஏன், நபி அவர்கள் பிற மதத்தவர்களுடன் நடந்து கொண்ட விதம். மஸ்ஜிதுல் அக்ஸாவை வெற்றி கொள்வதற்காக ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே சென்று அங்கே உள்ள கிறிஸ்தவர்களுடன் ஒரு ஒப்பந்தம் செய்கின்றார்கள், இவர்களுடைய தேவாலயங்களில் யாரும் குடியிருக்க கூடாது, இந்த தேவாலயங்களுக்கு யாரும் இந்த சேதத்தையும் ஏற்படுத்தக் கூடாது, இந்த தேவாலயங்களை அடிக்கவோ உடைக்கவோ கூடாது. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே அவர்களுடன் ஒரு ஒப்பந்தம் செய்கின்றார்கள். அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு வயோதிபன் வயது முதிர்ந்த மனிதன் வீடு வீடாக சென்று யாசகம் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஹதரத் உமர் அவரை அழைத்து கேட்டார், ஏன் நீங்க யாசகம் கேட்கிறீங்க, ஒன்றும் செய்வதில்லையா, சொன்னார், நான் வயோதிகத்தை அடைந்துட்டேன், என்னால தொழிலோ வியாபாரமோ வேலையோ ஒன்றுமே செய்ய முடியாது, அதனாலதான் யாசகம் கேட்டு சென்று கொண்டிருக்கிறேன். அவரை அழைத்து சொன்னார்கள், நாங்க உங்களுக்கு தவறு பண்ணிட்டோம், நாங்க உங்களுக்கு பைத்துல் மால் மூலமாக தவறு செய்துட்டோம், நீங்க நல்ல வாலிபராக இருந்த நேரத்தில், நீங்க துடிப்புடன் இருந்த நேரத்தில், எங்களுக்கு ஒவ்வொரு மாதம் மாதம் வருடா வருடம் ஜிசியா வரிப்பணம் செலுத்திக் கொண்டிருந்தீங்க, இப்பொழுது உங்களுக்கு முதுமை வயோதிகம் வந்துருச்சு, உங்களால தொழில் வியாபாரம் செய்ய முடியாத கட்டம் வந்த நேரத்துல உங்களுக்கு நாங்க உதவி செய்யாமல் விட்டது எங்கட தவறு. அதனால பைத்துல் மாலுடைய அதிகாரியை அழைத்து சொன்னாங்க, இந்த வயோதிப்பருக்கு கடைசி வரைக்கும் ஒவ்வொரு வருடம் அல்லது ஒவ்வொரு மாதத்துக்கு என்னென்ன தேவையோ அந்த முழு தேவையானதை நீங்க அவருக்கு கொடுத்து விடுங்கள் என்று ஹதரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு உத்தரவிடுகின்றார். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி தூர நோக்குடன் நடந்து கொண்டதனால தான் வெகு விரைவிலேயே அந்த மக்கள் எல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டார்கள். ஹிஜ்ரத்துடைய மிக முக்கியமான பயணம், உலக வரலாற்றில மிக முக்கியமான ஒரு பயணம் தான் ஹிஜ்ரத்துடைய அந்த வரலாறு. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைக்கு 100 ஒட்டகையை விலையாகவும் வைத்துட்டாங்க. நபி அவர்களை யாராவது உயிருடன் அல்லது அவர்களுடைய உடலையாவது யாராவது கொண்டு வந்து தந்தால் அவருக்கு 100 ஒட்டகம் கொடுப்போம் என்று பரிசு வைத்த அந்த பயங்கரமான டென்ஷனுடைய நேரம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொண்டு செல்லக்கூடிய நேரத்தில் ஹிஜ்ரத்துடைய பயணத்துடைய வழிகாட்டியாக முஸ்லிம் அல்லாத ஒரு நான் முஸ்லிம் அப்துல்லாஹ் இப்னு உரைஸ் என்று சொல்லக்கூடிய மனிதனை தான் தெரிவு செய்தாங்க. எவ்வளவு பயங்கரமான ஒரு கட்டம், சிலவே இந்த மனிதனை என்ன காட்சி கொடுத்துடக் கூடாது எந்த சிந்தனைகள் கூட வரலாம், ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரியான ஒரு தவறான தப்பான எண்ணத்தை கொள்ளல. இவர் நல்ல நேர்மையானவர், நம்பிக்கையானவர், அதனால இவரை நாங்க பயண வழிகாட்டியாக எடுத்தால் தவறில்லை என்று சொல்லி அந்த அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்துடைய வழிகாட்டியாக அப்துல்லாஹ் இப்னு உரைஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவரை தான் தெரிவு செய்தார். நபியுடைய வஃபாத்துக்கு சில தினங்களுக்கு முன்னால ஒரு யூதனிடம் சென்று தன்னுடைய கவசத்தை அடகு வைத்தாங்க, ஈடு வைத்தாங்க. நபி அவர்கள் ஈடு வைக்க வேண்டிய தேவையே இல்லை. சில செய்வந்த சஹாபாக்கள் இருந்தார்கள், நபி அவர்கள் ஜாடை செய்தால் போதும், கண் இமைத்து விட்டால் போதும், நபி அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் கொண்டு வந்து நபிக்கு முன்னால போட்டு விடுவார்கள். உயிரை கொடுப்பதற்கு தயாரான சஹாபாக்கள் என் பொருளை கொடுப்பதற்கு பின்வாங்குவார்களா? ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வஃபாத்திற்கு சில தினங்களுக்கு முன்னால கூட தன்னுடைய ஒரு கவசத்தை ஈடு வைத்தார்கள். ஒரு யூதன் யஹூதிட்ட அதை வைத்து நபி அவர்கள் கொஞ்சம் கோதுமை எடுத்ததாக வரலாறு கூறுகின்றது. கடைசி நேரம் வரைக்கும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருப்பம் என்ன, இவர்கள் எப்படியாவது வரணும், இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும், இவர்களுக்கு ஹிதாயத் கிடைக்கணும், இவர்கள் சுவர்க்கவாதியாக மாறணும் என்ற அந்த உள்ளத்திலிருந்து ஆசை, அந்த விருப்பம். அதனால தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு அவர்களுடன் இறுக்கமான உறவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருந்தார். யூதர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், முஷ்ரிக்கீன்களாக இருக்கலாம், எல்லாத்தையும் விட மேலாக முனாஃபிக்கீன்கள், மக்களுடைய விரோதமும் குரோதமும் வெளிப்படையானது, பகிரங்கமானது. ஆனால் முனாஃபிக்கீன்களுடைய விரோதம் அது திரை மறைவுக்கு பின்னால சொல்லுவாங்க, எங்களோட சேர்ந்திருந்து குழி தோண்டக்கூடியவர்கள், எங்களோட இருந்து எங்களுக்கு எதிராக திட்டம் தீட்டக்கூடியவர்கள் முனாஃபிக்கீன்கள். எந்த அளவுக்கு நான் ஒரு யுத்தத்திலிருந்து திரும்பி வருகின்றார்கள், அந்த முனாஃபிக்கீன்களுடைய தலைவன் அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் அவன் ஆத்திரம், அவன் அந்த பொறாமையுடைய உச்சகட்டத்தில் கூறுகின்றான், இதுவரைக்கும் நாங்க பொறுத்தது போதும், இதற்கு பின்னால் எங்களால பொறுக்க முடியாது, நாங்க மதீனாவுக்கு வந்து விட்டோம் என்றால் அவனும் யுத்தத்தில் கலந்திருக்கிறான், யுத்தத்திலிருந்து திரும்பி முஸ்லிம்களோட வந்து கொண்டிருக்கிறான், வரும்போது என்ன கூறுகின்றான், நாங்க மதீனாவுக்கு திரும்பி வந்து விட்டோம் என்றா கண்ணியமான நாங்க இந்த கேவலமான முஸ்லிம்களை மதீனாவிலிருந்து வெளியாக்கி விடுவோம், அப்புறப்படுத்தி விடுவோம், இந்த மதீனாவுடைய இவர்களை வாழவிட மாட்டோம் என்று கூறி வருகின்றான். அதை ஒரு இளம் வாலிப சகாபி அவருடைய காதால கேட்டு இந்த செய்தியை நபியிடம் வந்து சொன்ன நேரத்திலும் நபி அவர்கள் சொன்னாங்க, சில வேளை நீங்க தவறா காதால கேட்டிருப்பீங்க. அப்துல்லாஹி இப்னு உபய் இப்னு சலூல் அவர் அப்படி சொன்னாரோ தெரியலன்னு நபி அவர்கள் அதை கூட பெரிதுபடுத்தல. ஆனால் சில நாட்களிலேயே வஹி இறங்குகின்றது. இந்த அப்துல்லாஹி இப்னு உபய் இப்னு சலூல் இந்த மாதிரி சொன்னான், முனாஃபிக்கீன்கள் என்ற அவர்களுடைய விடயத்திலேயே ஒரு சூரா, சூரத்துல் முனாஃபிக்கூன், அந்த சூராவிலே அல்லாஹ் கூறுகின்றான், யகூலூனா லயர் ரஜஅனா இலல் மதீனா லயுக்ரிஜன்னல் அஅஸ்ஸு மின்ஹல் அதல். அவர்கள் கூறுகின்றார்கள், நாம் மதீனாவுக்கு திரும்பி வந்து விட்டோம் என்றால் கண்ணியமான நாங்க கேவலமான இவர்களை வெளியாக்கி விடுவோம் என்று அவன் சொன்ன அதே வார்த்தையை வஹியின் மூலமாக அல்லாஹ் இறக்குகின்றான். இப்பொழுது நூற்றுக்கு நூறு ஊர்ஜிதமாகின்றது. அப்துல்லாஹி இப்னு உபய் இப்னு சலூல் தான் இந்த மாதிரி சொன்னான். ஒரு சிலர் நினைத்தாங்க இவரை நபி அவங்க கொண்டுடுவாங்க. அவருடைய மகனும் ஏற்கனவே அப்துல்லாஹி இப்னு அப்துல்லா இஸ்லாத்தை ஏற்றிருந்தார். மகனே வந்து கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை இப்படி சொன்னதாக வஹி வந்துருச்சு, அதனால் என்னுடைய தந்தையை நீங்கள் கொலை செய்வதாக, அவர் செய்த இந்த தவறுக்கு சொல்லுவதாக இருந்தால் வேற யாராவது ஒருவர் என்னுடைய வாப்பாவுடைய கழுத்தை வெட்டுவதை என்னால் பார்க்க முடியாது, நீங்க அனுமதித்தாங்க, என்னுடைய தந்தையுடைய கழுத்தை நானே வெட்டி கொண்டு வருகின்றேன், என்னுடைய வாப்பாவுடைய தலையை நானே கொண்டு வந்து வைக்கின்றேன் என்று சொன்ன நேரத்திலும் நபி அவர்கள் சொன்னார்கள், நான் யாருக்கும் அந்த மாதிரி சொல்லல, யாரும் அந்த மாதிரி செய்வதை நான் அனுமதிக்கவும் மாட்டேன், நீங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது என்று தடை விதிக்கின்றார்கள். அதற்கு சில காலங்களுக்கு பின்னால அப்துல்லாஹி இப்னு உபய் இப்னு சலூலுடைய மரண நேரம், அவர் மரணிக்கிற நேரத்தில் தன்னுடைய மகன்கிட்ட சொன்னார், நான் இறந்து விட்டேன் என்றார், நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய ஜுப்பாவை வாங்கி என்ன கபன் செய்யுங்க, ரசூலுல்லாஹ்வே வந்து என்னுடைய ஜனாசாவை தொழுவிக்க சொல்லுங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதே மாதிரி மரணிக்கு சென்றார். அவருடைய மகன் வந்த நபியிடத்துல கேட்ட நேரத்துல நபி அவர்கள் தன்னுடைய ஜுப்பாவை கலட்டி கொடுக்கின்றார்கள், உங்களுடைய வாப்பாவை இதன் மூலம் கபன் செய்யுங்க. இப்பொழுது அவருடைய ஜனாசாவை தொழுவிப்பதற்காக செல்வி கொண்டிருக்கிறார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபியுடைய கரத்தை பிடித்து தடுக்குகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இவருக்கா தொழுவிக்க போறீங்க, கடந்த காலங்கள்ல இப்படி எப்படி எல்லாம் எங்களுக்கு எதிராக எங்களுக்கு பாதகமாக சதித்து தப்பிக்கினவர், இவருக்கா நீங்க தொழுவிக்க போறீங்க. நபி அவர் சொன்னாங்க, உமர் கைய விடுங்க. நபி அவர்கள் அங்கே செல்கின்றார்கள். புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், அவருடைய உடலை குழிக்குள்ள சுவைச்சிட்டாங்க. நபி அவர்கள் வருவதற்கு தாமதித்ததனால மீண்டும் அந்த உடலை வெளியே எடுத்து நபி அவர்கள் தன்னுடைய உமிழ் நீரை எடுத்து அவனுடைய நெஞ்சத்துல தடவி விட்டு நபி அவர்கள் மீண்டும் அவனுக்காக வேண்டி ஜனாசா தொழுகையை தொழுக வைத்து விட்டு அவனை அடக்கும்படி கூறுகின்றார்கள். இப்பொழுது குர்ஆனுடைய ஆயத் இறங்குகின்றது, வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதன் வலா தகும் அலா கப்ரிஹி. நிரந்தர குஃப்ருடன் இருந்த ஒருவருக்காக, நிரந்தர குஃப்ருடன் இறந்த ஒருவருக்காக நீங்கள் தொழுவிக்கவும் கூடாது, அவருடைய கபருக்கு பக்கத்தில் நிற்கவும் கூடாது. நபி அவர்கள் சொன்னார்கள், இதற்கு பின்னால நான் யாருக்கும் தொழுவிக்கவும் மாட்டேன், யாருடைய கபருக்கு பக்கத்தில் நிற்கவும் மாட்டேன், ஆனா அவர்களுக்கு ஹிதாயத் கிடைக்கும் என்பதற்காக அல்லாஹ் ரத்தில பாவம் மன்னிப்பு தேடுவேன் என்று நபி அவர்கள் அவர்களுக்காக இஸ்திக்பார் செய்கிறார்கள். மீண்டும் அல்லாஹ் ஆயத்தை இறக்குகின்றான், இஸ்திக்ஃபிருலஹும் அவுலா தஸ்திக்ஃபிருலஹும் இன் تستغفر لهم 70 مره فلن يغفر الله لهم. நீங்க அவர்களுக்கு இஸ்திக்பார் செய்யுங்க அல்லது செய்யாமல் விடுங்க, அவர்களுக்காக 70 முறை நீங்க இஸ்திக்பார் செய்தாலும் அதை நாங்க ஏற்றுக்கொள்வதாக இல்லை என்ற ஆயத் இறங்கியதற்கு பின்பும் நபியவர்கள் என்ன சொன்னார்கள், 70 முறைக்கு மேல நான் தௌபா செய்து அவர்களுக்கு ஹிதாயத் கிடைக்கும் என்றிருந்தால் அதற்கும் நான் தயார் என்றார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே, மிக பயங்கரமான முனாஃபிக், முனாஃபிக்களுடைய தலைவன் அவன் மரணித்து விட்டான், இறந்து விட்டான், ஆனால் அவருடைய இறப்புக்கு பின்னாலும் அவனுடைய ஆசையை நபியவர்கள் ஏன் நிறைவேற்றினார்கள் என்றால் மீதமுள்ள நூற்றுக்கணக்கான முனாபிக்கீன்கள் திருந்த வேண்டும், அவர்களுக்கு தௌபாவுடைய பாக்கியம் கிடைக்க வேண்டும், அவர்களும் நல்லவர்களாக மாற வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்துடன் தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டாங்க. நபியுடைய மனைவிமார்களே மிக முக்கியமான மூன்று மனைவி யாரு? மிக பயங்கரமான விரோதிகளுடைய கூட்டத்தில் உள்ளவர்கள். அதுல ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா யாரு? ஜுவைரியா பின்துல் ஹாரித். ஹாரித் என்பவர் சையீது பனில் முஸ்தலிக். பனில் முஸ்தலிக் என்ற கோத்திரத்துடைய தலைவர் ஹாரித். அவருடைய மகள் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மறுமணம் செய்கின்றார்கள்.
நடந்த சண்டையில கைபரல்ல வெட்டி கொல்லப்பட்ட நேரத்துல அதுல சஃபியாவும் வந்துவிடுகின்றார்கள். அந்த சஃபியா என்று சொல்லக்கூடிய பெண்மணி செய்கிதற்கு பனி குறைவா பனு குறைதா என்ற பிரபல்யமான ஒரு கோத்திரம் யூத ஒரு சமூகம். அந்த சமூகத்துடைய மகள் தலைவி அதுல சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த பெண்ணையும் நபி அவர்கள் திருமணம் முடித்தார்கள். அபு சுஃபியானுடைய மகள் தான் ரம்பலா பின்த் அபி சுஃபியான். அந்த பெண்ணுக்கு உம்மு ஹபீபா என்று நாங்கள் சொல்லுவோம். அபு சுஃபியான் எவ்வளவு பயங்கரமானவர், ஆனால் நபி அவர்கள் வேற மாதிரி யோசிக்கல்ல. நாங்க அவங்களோட வீட்டுக்கு போன என்ன எனக்கு நஞ்ச தந்துடுவாங்களோ, என்ன கொண்டுடுவாங்களோ, என்னுடைய வேலையை முடிச்சிடுவாங்களோ அப்படி நபி அவங்க திங்க் பண்ணல. நபி அவங்க யோசிச்சாங்க என்ன, அவருடைய மகளை முடிச்சா வாப்பாவுக்கும் சம் டைம் சில நேரம் ஹிதாயத் கிடைச்சிரும், உம்மாவுக்கும் சில நேரம் ஹிதாயத் கிடைச்சிரும், முழு குடும்பத்தும் இஸ்லாத்திற்கு வருவதற்குரிய சந்தர்ப்பம் வரும் என்ற நல்லெண்ணம் வைத்தார்கள். அதே மாதிரி நபியுடைய நல்லெண்ணத்தை அல்லாஹ் வீணாக்கல்ல. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால் மக்காவுல வாழ்ந்த முஷ்ரிக்கீங்களோ மதீனாவை சூழ வாழ்ந்த அந்த யூதர்களை போன்றோ நம்முடைய நாட்டில் வாழக்கூடிய பௌத்தர்கள் அந்த அளவுக்கு கடுமையானவர்கள் அல்ல. இன்னும் ஒரு சிலர் இருப்பாங்க கொஞ்சம் வேகமாக கொஞ்சம் கடுமையாக நடக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர் இருப்பார்கள். ஆனால் ஒட்டுமொத்த மாற்று மதத்தவர்கள், அவர்கள் பௌத்தர்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், நாங்கள் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களை போன்று அந்த அளவுக்கு வேகமானவர்களோ கடினமானவர்களோ அல்ல. நடந்து முடிந்த அந்த தேர்தலின் மூலமாக ஒரு பயங்கரமான ஒரு பிரிவினர் இந்த தேர்தலில் போட்டியிட்டாங்க. நாங்கள் இஸ்லாமியர்களும் நினைச்சோம் அவர்கள் வந்துட்டா வெற்றி பெற்றுட்டா என்ன நடக்கும் என்று. முழு நாட்டில் உள்ள 200 லட்சம் மக்கள்ல அவர்களுக்கு கிடைத்த வாக்கு 20,000. 200க்கும் மேற்பட்ட 2 கோடிக்கும் மேற்பட்ட இலங்கையில் உள்ள மக்கள்ல அவர்களுக்கு கிடைத்த வாக்குகள் 20,000 என்றா ஒரு வீதம் கூட இல்ல, ஒரு வீதத்தை விட குறைவோ, 1000ல் 1 அது மிகையாகாது. அப்படிங்கன்னா 99% அல்லது 1999% அவர்கள் நல்லவர்கள், அவர்கள் எங்களுடன் அன்பாக இரக்கமாக இருக்கக்கூடியவர்கள், எங்களையும் விரும்பக்கூடியவர்கள், எங்களுடன் சேர்ந்து வாழ விருப்பம் உள்ளவர்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் நாங்கள் இந்த நாட்டில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று அந்த 20,000-ஐ 40,000 ஆக்கறல்ல, அந்த 20,000-ஐ 10,000 குறைக்கணும், அந்த 20,000-ஐ 5,000 குறைக்கணும். அது எதன் மூலம் சாதிக்கலாம், எதன் மூலம் குறைக்கலாம் என்றா நாங்கள் இன்னும் அவர்களுடன் நெருக்கமாக பழக வேண்டும், அவர்களுடன் நம்முடைய உறவை வளர்த்துக் கொள்ளணும். அவர்கள் கஷ்டப்பட்டவர்கள் இருப்பாங்க, நோயாளிகள் இருப்பாங்க, வயோதிபர்கள் இருப்பார்கள், விதவைகள் இருப்பார்கள். அவர்களுக்கு நாங்க உதவிகள் எங்களால பொருளாதார பண உதவிகளை செய்யலாம். பொது வேலைகள் சிரமதானங்கள் நடக்கின்றது. பொதுவான ஒரு ஊர்ல, ஒரு கிராமத்துல, ஒரு நகரத்துல பொதுவான சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அல்லது சிரமதானம், பாதையை சுத்தப்படுத்துதல், ரோட்டை சுத்தப்படுத்துதல், அல்லது பாடசாலைகளை சுத்தப்படுத்துதல், அல்லது வைத்தியசாலைக்கு ஏதாவது நாங்க தாராளம் எங்கட பணங்களை கொண்டு அவர்களுக்கு உதவிகளை செய்யலாம். எங்களோட நிறைய பேர் தொழில் செய்யறாங்க. எங்கட பல சகோதரர்களுடைய பார்ட்னர்ஸ் யாரு? நான் முஸ்லிம் பார்ட்னர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. சில நேரத்துல நாங்க சொல்லுறோம் மாஷால்லா சந்தோஷமா வழிபடுவாங்க. நாங்க நோன்பு பிடிச்சிருக்கிறோம் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எத்தனையோ நல்ல மாற்று மதத்தவர்கள் இருக்கிறாங்க, அவர்களின் தொழில் வியாபாரம் நாங்க செய்து கொண்டிருக்கிறோம். சில பேர் நம்முடைய வீட்டுக்கு அவர்கள் வருவாங்க, சில நேரம் அவர்களுடைய வீடுகளுக்கு நாங்கள் செல்வோம். அந்த நேரங்களில் எங்களுடைய மதத்தை பற்றி தவறாக கொஞ்சம் பரத்திருந்தார்களே, அதை வார்த்தையால் அல்ல வாழ்க்கையால பொய்யாக்கணும். நீங்க கேள்விப்பட்டவைகள் அவ்வாறு அல்ல, உங்களுக்கு கிடைச்ச மெசேஜ் அப்படி அல்ல. இஸ்லாமியர்களோ முஸ்லீம்களோ அப்படி அல்ல. முஸ்லீம்கள் நல்லவர்கள், நேர்மையானவர்கள், உண்மையானவர்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அதை விட ஒரு படி மேல் ஏறி எங்கள்கிட்ட வர்க் பண்ணுவாங்க. சில பேர் எங்கட ஃபேக்டரியில, சில பேர் எங்கட கடைகள்ல, சில நேரம் எங்கட வீடுகள்ல வந்து மாற்று மதத்தவர்கள் உள்ள பலர்கள் வேலையை செய்வாங்க. நாங்கள் அவர்களுடன் அன்பாக நடக்கிறது, அவர்களுடன் இரக்கமாக நடக்கிறது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யூத வாலிபன் நபியுடைய வீட்டில் வேலை செய்கின்றான். அவன் ஒரு நாள் திடீரென்று நோய்வாய்ப்பட்டு விடுகின்றான். அந்த யூதன் வேலைக்காரனை தேடிக்கொண்டு நபி அவர்கள் அவனுடைய வீடு தேடி செல்கின்றார்கள். எங்கட பொஸ்மார் வேணுமெண்டா, வேலைக்காரன் இறந்தா அவனுடைய மரணத்துல வேணுமெண்டா கலந்து கொள்வாங்க. ஆனா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யூத வாலிபன் என்னுடைய வீட்டுல வேலை செய்கிறான், ஒரு நாள் அவன் நோய்வாய்ப்பட்டு விட்டான், அவனுடைய நோய் விசாரிக்க அவனுடைய வீடு தேடி சென்று அவனை நோய் விசாரித்து விட்டு இறுதியில அவனுடைய வாப்பாவும் அமர்ந்திருக்கிறாரு. அவனை பார்த்து கூறுகின்றான், தம்பி நீங்க கலிமா சொல்லுங்க, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்ளுங்க. அந்த வாலிபன் தன்னுடைய தந்தையை பார்க்கின்றார். வாப்பா என்ன சொல்லுவாரோ தெரியாது. வாப்பா கூறுகின்றார், அப்பே அபுல் காசிம், அபுல் காசிமுக்கு வழிபட்டுடுங்க, அபுல் காசிம் என்ன கூறுகின்றாரோ அதை ஏற்றுக்கொள்ளுங்க. உடனடி அந்த வாலிபன் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். நபி அவர்களை இவ்வளவு சந்தோஷம் அண்ணா. அந்த நேரத்தில் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அன்கதஹு பி மினன்னார், என்னை காரணமாக வைத்து இந்த வாலிபனை நரகத்திலிருந்து பாதுகாத்த அல்லாஹ் சமூகத்தில் ஒரு சிலர் கொஞ்சம் தவறான அணுகுமுறையாக நடந்து கொடுக்கின்றார். அவர்களையும் தனிமையில் அழைத்து அன்பாக கூறி இப்படி நீங்க செஞ்சீங்கல்ல, எங்களை சமூகத்திற்கே கெட்ட பெயர், எங்களை முழு இஸ்லாமியர்களுக்கே கெட்ட பெயர் வரும் என்று அவர்களுக்கும் அவர்களுக்கும் அறிவுரைகளை சொல்லி நாங்க மாற்று மதத்தவர்களுடன் எங்களை மார்க்கத்தில மதத்தில உறுதியாக இருக்கிறது. எங்களுடைய நபியுடைய சுன்னாவை எந்த கட்டத்திலும் விட்டுக் கொடுக்கிறது இல்ல. ஆனால் மாற்று மத சகோதரர்களுடன் பொதுவான விடயங்கள் வரக்கூடிய நேரத்தில், பொதுவான வேலைகள் வரக்கூடிய நேரத்தில் அவர்களுடன் நெருங்கி அவர்களுடன் அன்பாக இரக்கமாக பழகி பண ரீதியாக பொருள் ரீதியாக உதவிகளை செய்தோம் அல்லா, இன்னும் எங்களின் மீது உண்டான அந்த தப்பு அபிப்பிராயங்கள் குறைந்து எங்களை பற்றி உண்டான நல்ல எண்ணங்கள் வரும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்திலிருந்து முயற்சி செய்து நபியுடைய வஃபாத்துடைய நேரத்தில் எப்படி அந்த சமூகத்தை கொண்டு வந்து சேர்த்து அதே மாதிரி கொண்டு வந்து சேர்க்கலாம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அந்த அடிப்படையில நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய மணிமக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்களும் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலே வாழ்வதற்கு வாயாக. இந்த நாட்டில் அச்சமற்ற பயமற்ற சூழலை நிலைத்து வைப்பாயாக. எல்லா இன மத மக்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவத்தையும் ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் ஏற்படுத்தி வைப்பாயாக. ரப்பியா ரஹ்மானே, நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் என்ற சூரத்தை தந்திருள்வாயாக. ஆமீன், ஆமீன். யா ரப்பல் ஆலமீன். ரஹ்மத்கே யா ரஹ்மர் ரஹீம்.